ஒன்னு பேதுரு அஞ்சாவது அதிகாரம் வசனம் ஒன்றுல இருந்து நான் படிக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு முன்மாதிரிகளாயும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஒருவேளை யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க யோசிச்சுக்காங்க உங்க மனசுல நீங்க என்ன சொல்லுவீங்க, இவரு தான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு உங்க கற்பனையில நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். அவருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் வெள்ளை துணி தான் போட்டிருக்கணும் இல்லைங்களா, இந்த முடியெல்லாம் இப்படி எடுத்து வாரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு கற்பனைகள் இருக்கும். பாஸ்டர் தான் அமைதியா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் பாஸ்டரை பத்தி இருக்கும் இல்லைங்களா. ஒரு நல்ல உண்மையான பாஸ்டர்னா யாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா சொல்லுவோம். நீங்க சில பேர் வந்து மோட்ச பயணி அந்த புக்கு படிக்கிறீங்க இல்லையா, ஜான் பனியன் எழுதின புக்கு. அவர் வந்து ஒரு பாஸ்டர்னா யாரு அப்படின்னு அந்த புக்கில் சொல்றார். இந்த கிறிஸ்தியான் வந்து பரலோக பாதையில போகும்போது அவனுக்கு ஒரு போட்டோ, ஒரு வீட்டில் இந்த இன்டர்பிரிட்டர், அவர் பேர் என்ன, இன்டர்பிரிட்டருக்கு தமிழில் வியாக்கியானம் செய்கிறவர், விளக்கி கொடுக்கிறவர், அவர் வீட்டுக்கு போறார். அவர் வீட்டில் ஒரு போட்டோ தொங்கி இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு யாருங்க இவர் அப்படின்னு கேட்குறார். அந்த பாஸ்டருடைய படத்தை எப்படி வரைகிறாருன்னா, ஒரு பாஸ்டர் வந்து முதலாவது அவர் கண்கள் வந்து வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த போட்டோவில் இருக்கு, கண்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய கையில வந்து உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த புத்தகங்கள் அவர் கையில இருக்கு அந்த படம். அடுத்ததாக அவர் வாயில சத்தியத்தின் பிரமாணம் எழுதி இருக்கு. உலகத்தை பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கு, உலகத்தை அவர் திரும்பி பார்க்கறது இல்ல, உலகம் அவருக்கு பின்னாடி இருக்கு. மனுஷங்க கிட்ட அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தலை மேல ஒரு தங்க கிரீடம் தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்தியான் இதை பார்த்துட்டு என்னங்க இதுக்கு அர்த்தம், என்னங்க இதுக்கு அர்த்தம்னு கேட்கும் போது அந்த இவர் விளக்குறார், அப்பா இவர் தான்ப்பா ஆயிரத்தில் ஒருவர், ஆயிரத்தில் ஒருவர், ரொம்ப ரேர் இப்படிப்பட்டவங்க கிடைக்கிறது. இவர் தான் ஒரு உண்மையான பாஸ்டர். அந்த போர்வையை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துற நிறைய பேர் இருக்காங்க, ஆனா உண்மையான பாஸ்டர் இந்த நல்லா பார்த்துக்க இவர் தான். இவர் வந்து அதிசயமானவர். ஏன்னா இவர் கர்ப்ப வேதனையப்பட்டு புள்ளைய பெத்துக்கிறது மாத்திரம் இல்ல, இவர் அந்த புள்ளையை முதிர்ந்து வளர்க்கிற வரைக்கும் கர்ப்ப வேதனைப்பட்டு கஷ்டப்படுறவர் அவர். இவர் தான் உண்மையான பாஸ்டர். அந்த புள்ளைய முதிர்ந்து கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாம இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப பெருசு. இவர் சொந்த பலத்துல இவருக்கு வந்த அழைப்பு வந்து பரலோகத்தில இருந்து வந்துச்சு. அதனாலதான் அவர் கண்கள் மேல பாத்துக்கிட்டு இருக்கு, அது எப்போ மேலதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறதுக்கு பலமும் பரலோகத்தில இருந்து தான் வருது. அதனால பரலோகத்தை பார்த்துக்கிட்டே வேலை செய்யற மனுஷன் இவர். அடுத்ததாக இவர் வந்து உலகத்தில் இருக்கிற பெரிய புக்ஸ் எல்லாம் அவர் கையில இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஏன், அதிசயமான ரகசியங்கள், புரியாத கஷ்டமான பகுதிகளை எல்லாம் விளக்கி கொடுக்கிறவர் இவர் தான். அதனால பல புத்தகங்களை இவர் படிச்சு புரிஞ்சு விளக்கி கொடுக்கிறவர். சத்தியத்தின் பிரமாணம் ஒரு நாவல இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் உண்மையை தான் பேசுவார். உலகம் அவர் பின்னாடி இருக்கு. ஏன்னா உலகம் கொடுக்கிற மதிப்போ உலகம் கொடுக்கிற வெகுமதியிலையோ அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. உலகம் என்ன மதிப்பு கொடுக்குது, உலகம் எவ்வளவு பெரிய இது கொடுக்குதுன்றதுல அவர் பெரிய கவனமா இல்லை. உலகம் மனுஷருங்க புகழ்றத பத்தியோ உலக மனுஷர் கொடுக்கக்கூடிய வெகுமதியை குறித்தோ அவர் அக்கறை இல்லாதவர். அது மாத்திரம் இல்லாம அவர் வந்து அவருக்கு வரப்போற மகிமை, வரப்போற கனத்தை குறித்தே கவனமா இருக்கிறதுனால தான் அவர் தலை மேல வெள்ளை இது பொன் தங்கசு கிருட வந்து தொங்குறத நம்ம பார்க்கிறோம். இவரை நல்லா கூர்ந்து பார்த்துக்க, இவரை கவனமா பார்த்துக்க. அவர் சொல்ற இந்த ஒழுங்கா இந்த பாஸ்டர் யாருன்னு தெரியாதவங்க பரலோகம் போய் சேர முடியாது அப்படின்ற. இவரு நீ போற தேசத்துக்கு கர்த்தர் வந்து உன்னை வழி நடத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ண ஒரே ஆள் இவர் தான். உன்னுடைய உனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்தப்பட்டவர் இவர் ஒருத்தர் தான். இவரை நல்லா பாத்துக்க, நீ அந்த பரலோகம் போய் சேரணும்னா இவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா பல பேர் இவருடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு பல பேரை நரகத்துக்கு கூட்டு போயிருவாங்க, அதனால ஜாக்கிரதையா இவரை பாத்துக்க அப்படின்னு ஜான் பனியன் ஒரு புக்ல எழுதி இருக்கிறத பாக்கலாம். ஒரு படம், நம்ம எப்படி ஒரு படத்தை போடுவோம், நம்ம பல விதமா போடுவோம். ஆனா நம்ம இன்னைக்கு படிக்கிற பகுதியில பார்த்தோம்னா பேதுரு ஒரு பிக்சரை காட்டுற, ஒரு பாஸ்டர்னா யார் அப்படின்றத ஒரு பிக்சர் அழகா ஒரு படத்தை போட்டு அவருடைய வேலை என்ன, அவர் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் அழகா நமக்கு எடுத்து காட்டுறாரு. நம்ம ஒரு புது சாப்டர்ல இருக்கோம், நாலு சாப்டர் தாண்டி அஞ்சாவது சாப்டர்ல குதிச்சுட்டோம், புது சாப்டருக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதி ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். பைபிளை படிக்கும் போது இதான் பாத்துக்கணும், ஒரு பத்து அஞ்சு வசனம் இருந்தாலும் ஒரு சென்டரா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டோம்னா மத்ததெல்லாம் ஈஸியா பிடிச்சிக்கலாம். அந்த சென்டர்ல இருக்கிற பாயிண்ட் ஒரு பென்சில் எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கிட்டாலும் நல்லது. இதை பத்தி தான் அங்க சொல்றாருன்னு தெரியும். இப்ப இந்த நாலு வசனத்திலையும் பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அவ்வளவுதான். என்ன அந்த கட்டளை? ரெண்டாவது வசனத்துல அந்த பென்சில்ல மார்க் பண்ணிக்கிட்டா வேற எல்லாமே புரியும். பாருங்களேன், உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, அதான் பாயிண்ட். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து அப்படின்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த காரியங்கள் அவர் சொல்ற மாதிரி தெரியுது, ஆனா இதைதான் சொல்றாரு. இதை எப்படி செய்யணும்னு தான் மத்ததெல்லாம் சொல்லப்படுது. எந்த மனநிலையில செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அதை பத்தி தான் மத்தது. ஆனா என்ன வேலை, என்ன கட்டளை, என்ன தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கணும், மெய்ப்பு பணி செய்யணும் அப்படின்றார். அவர் வந்து ஒரு அடைமொழி, ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்றார். ஒரு அடைமொழினா ஒரு ஒரு ஆட்டு ஒரு மெய்ப்பன் எப்படி தன் ஆடை பார்த்துக்குவாரோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற. இப்ப நம்ம சிட்டி, பெங்களூர் சிட்டியில நம்ம வாழ்றோம், எத்தனை பேரு ஆடை பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல இல்லைங்களா. எத்தனை பேருக்கு நமக்கு ஆடை பத்தி நமக்கு தெரியும். ஒரு மெய்ப்பன் வந்து அவருடைய ஆடை எப்படி மெய்ப்பாருன்னு நமக்கு என்ன தெரியும். நமக்கு ஆடுனாவே ஞாபகம் வர்றது வந்து மட்டன் பிரியாணி ஞாபகம் வரும் இல்லைங்களா, இல்லைன்னா பெப்பர் ஃப்ரை ஞாபகம் வரும். ஆடுனாவே நமக்கு சரியாவே ஐடியா இல்லை இல்லைங்களா. அதனால என்ன பண்றது, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நானே என்ன செய்யணும், ஒரு வருஷம் போய் ஒரு மந்தையில எங்கேயாவது சேர்ந்து ஒரு ஆட்டை மேய்ச்சிட்டு வரணும். அப்பத்தான் நமக்கு அதனோட ஆழம் புரியும். இல்லைன்னா வெறும் மந்தையை மேய்த்து மேய்த்துன்னு படிச்சுட்டு போயிடுவோம். அந்த வார்த்தையின் ஆழத்தை புரியணும்னா நம்ம போய் எங்கேயாவது ஆடத்தான் மேய்ச்சிட்டு வரணும். இவர் பாஸ்டர் பீட்டர் கூட அவர் ஒரு மூணு மாசமோ எங்கேயோ போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார், நிறைய கத்துக்கிட்ட அப்படின்னு. நான் போய் எப்படி செய்ய முடியுமோ, அவர் ஆறு மாசம் வேலையை விட்டுட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு வர முடியுமோ, முடியாது. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஊர்ல நிறைய ஆடுங்க இருக்கு. இப்ப நியூசிலாண்டில் பாத்தீங்கன்னா நிறைய ஆடுங்க இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர் ஆடுங்களுக்கு, ரொம்ப நல்லா வளர்க்குவாங்க. அந்த ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டை பத்தி, ஆட்டு மேய்ப்பனை பத்தி ஒரு புக் எழுதி இருக்கிறார். அந்த புக்ல இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆடுனா என்ன, ஒரு மேய்ப்பன்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரீர விதமா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கு அதில் உதாரணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. இல்லைன்னா பேசிட்டே தான் போவோம், ஆடு மேய்ப்பன் ஆடு மேய்ப்பன்னு. நம்ம அதை புரிஞ்சுக்க பார்ப்போம், சரீர விதத்துல முதலாவது புரிஞ்சுக்க பார்ப்போமே. என்ன உதாரணத்துக்கு, ஜான் கூட ரொம்ப வருஷமா எங்களை பிடிச்சி ஒரு ஆடு வேணும் ஆடு வேணும்னு உயிர் எடுத்து அஞ்சு வருஷமா எங்களை தொந்தரவு பண்ணிருக்கோம். நாங்க எதோ வாங்கி கொடுத்துட முடியும், ஆடு ஒண்டி வாங்கி தர மாட்டேன்றோம். ஏன் அத வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு வாரமோ ஒரு மாசமோ அதுக்கப்புறம் வீட்டுல செத்துரும், இருக்காது. ஏன் இருக்காது அதை நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா மிருகங்களை விட ஆடு தான் தன்னுடைய வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் போனாலும் அதுக்கு திருப்பி வர்றதுக்கு வழி தெரியாம காணாம போயிடும். எல்லா மிருகங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு கடவுள் ஒரு இன்ஸ்டிங்க்ட் கொடுத்திருக்காரு. ஒரு நாய் எடுத்துட்டு போனா எவ்வளவு தூரம் விட்டாலும் அது வந்துடும் இல்லைங்களா, அது எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துருது. ஒரு பூனை கூட அப்படித்தான். ஆனா ஒரு ஆடை எடுத்தோம்னா ஒரு மூணாவதோ நாலாவது சந்தில எடுத்துட்டு போய் விட்டாலும் அது திணறி போய் எங்க இருக்கிறோம்னு தெரியாம காணாம போயிடும். ஒரு ஆடுடைய குணம் அது பாருங்களேன். ஆனா தான் இருக்கக்கூடிய வட்டத்துல தான் எங்க பிறந்திருக்கோம், தன் தாய் யாரு, அது எங்க போய் நிழல்ல இருக்குமோ அதே இடத்துக்கு தான் போகும். அது ருட்டீனா மாறியே போவாது. அந்த இடத்துல அது எந்த மந்தையில இருக்கோ அந்த மந்தையில தான் இருக்கும். அது க்ளோஸா இருக்கும், வேற எந்த இடத்துக்கும் போவாது. ஆனா அதுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டோம்னா கம்ப்ளீட்டா குழம்பி போயிடும். ஒரு ஆடு கம்ப்ளீட்டா குழம்பி போய் வலித்த போய் போய் திருப்பி வர எப்படின்னு தெரியாம அது மைண்டே எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னா ஒரு மென்டல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ஒரே எண்ட்லெஸ் சர்க்கிள் மேன்னு கத்திக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் சுத்திக்கிட்டு இருக்கோம். வலி தெரியாம போயிருக்கோம், பயந்து போய் அது ரொம்ப ஈஸியா காணாம போயிடும். முதலாவது ஆடு இல்லைங்களா, காணாம போயிடும். மற்ற மிருகங்க தேடி வர மாதிரி ஆடு வர முடியாது. உலகத்துல கோடிக்கணக்கான ஆடுகள் இருக்கு. ஆனா அந்த அந்த ஆடுகளை பாத்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மேய்ப்பருங்க இல்லைன்னா எந்த ஆடும் புழைக்க முடியாது, வளர முடியாது, சீக்கிரமே செத்து போயிடும். பாருங்களேன், அந்த ஆடு உயிரோடு வளர்றதுக்கு காரணமே அந்த மேய்ப்பன் தான். ஏன் அப்படி? அதனால தான் இயேசு, ஆண்டவராகிய இயேசு வந்து இந்த உலகத்தை பார்த்து கோடானு கோடி மக்கள் ஆவிக்குரிய கண்களை பார்த்து அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறத பார்த்து என்ன சொன்னாரு, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் தோய்ந்து போய் செதறி கிடக்கிறார்கள் அப்படின்றார் இல்லைங்களா. ஏன் மேய்ப்பன் இல்லாத ஆடுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. பைத்தியம் பிடிச்ச எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், எங்க போறோம், என்னன்னே தெரியாத ஒரு நிலைமை. இந்த உலகத்துல பாவி மனுஷருங்க அப்படித்தான், ஆண்டவர் அறியாத மனுஷருங்க எல்லோருமே. ஆண்டவர் அறியாத நீங்க இருந்தீங்கன்னா இத்தாங்க உங்க நிலைமை. காணாம போன ஆடு மாதிரி ஏன் வாழ்றோன்னு தெரியாம, இந்த உலகத்துல ஏன் பிறந்திருக்கிறோம்னு தெரியாம, உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு தெரியாம, என்ன எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு தெரியாம குழம்பி போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தின இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கிற ஆடு தான் நீங்க. ஏன் தெரியுமா? உங்க மேய்ப்பன் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டீங்க. பாரம்பரியத்தினாலேயோ இல்ல கலாச்சாரத்தினாலேயோ நீங்க பிறந்த இடத்தினாலேயோ உண்மையான உங்களை படைத்த கடவுள் யாருன்னு தெரியாம தப்பான இடத்துல நீங்க இருக்கீங்க. அதனால தான் அப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை. பாருங்களா, அதனால தான் ஐசாயால என்ன சொல்லப்படுது, பாவிகளை பத்தி நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பி போய் அவனவன் தன் தன் பாதையில் போய்விட்டோம் அப்படின்னு. அதுதான் மனுஷனுடைய நிலைமை. அதான் இயேசு பார்க்கிற, வேதனைப்பட்டு பார்க்கிற, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறது அப்படின்னு. இந்த ஆடுகளை பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த ஆடை ரொம்ப ஈஸியா வலித்தவர விட்டுறலாம். அது யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிடும், சரியா தெரியாம யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு, அது உள்ளுக்குள்ளேயே யாரையாவது ஃபாலோ பண்ணணும்னு தான். பாருங்களேன், இயற்கை மனுஷன் சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்பாங்க, யாரு என்ன சொன்னா எல்லாரும் பேச்சும் கேட்க வேண்டியது. அது ஆடுடைய குணம் பாருங்களேன், சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்கும். இப்ப இந்த நியூசிலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆடுகளை வெட்டுவாங்க. அது வெட்டும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆட்டு தொட்டி இருக்கிற மாதிரி நமக்கு ஊர்ல இருக்கு இல்லைங்களா, ஆடு தொட்டி, ஆடுகள் எல்லாம் அங்க கூட்டு போகும்போது அந்த ஆடுங்க வந்து ஒன்னா எல்லாம் சேர்ந்து எங்கேயும் போவாம ஒரே இடத்துல இருக்கும். அதை இழுத்துட்டு எல்லாம் போக மாட்டாங்களா, வா அப்படின்னு பயந்துகிட்டு ஒரே புது இடத்துல வந்திருக்கு, ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களா, அங்க ஒரு ஆடு வச்சிருப்பாங்க, அந்த ஆண் ஆடு, அது வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி ஆண் ஆடை வச்சிருப்பாங்க. அந்த ஆடு வந்து ரொம்ப அழகா கத்துமா, மேன்னு கத்துச்சுன்னா மத்த ஆடுங்கெல்லாம் பார்த்து இதை ஃபாலோ பண்ணி வரணும், அவ்வளவு அழகா இருக்குமா அந்த ஆடு. அந்த ஆடு வந்து, அந்த ஆடுக்கு பேர் என்ன தெரியுமா, ஜூடாஸ் ஆடு, யூதாஸ் ஆடு. என்ன பண்ணுமா, அந்த தொட்டில அந்த ஆடுகள்லாம் வந்து நின்று இருக்கும் போது அது போய் கத்துமா ஒரு இடத்துல நின்று. அப்ப அதெல்லாம் மத்த ஆடுகள்லாம் இதை பார்த்துட்டு இது பின்னாடி வரமா, இது போய் ஒரு இடத்துல போய் இந்த ஆடுகள்லாம் வந்த பிறகு கதவு மூடிடும், இது கொண்டு சின்ன ஓட்ட திறக்கும், இது வெளியே வந்துடும், மத்த ஆடுகள் எல்லாம் அந்த வெட்டுற இடத்துல மாட்டிக்கும். மாட்டிட்ட பிடிச்சு ஒன்னு ஈஸியா போட்டு போட்டு ஒன்னா வெட்டிடுவான். அந்த ஆடுகள்லாம் கூட்டு வர ஆடுக்கு பேர் என்ன, ஜூடாஸ் ஆடு. பாருங்களா, ரொம்ப ஈஸியா அது யாருன்னு கூட பார்க்காது, அது பின்பற்றி போயிடும், ரொம்ப ஈஸியா போயிடும் அந்த ஆடுடைய குணாதிசயம். அது மாத்திரம் இல்ல, ஆடுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணுங்க, ரொம்ப கவனம் செலுத்தணும், ரொம்ப பாதுகாப்பு அதுக்கு தேவை. ஒரு மேய்ப்பன் இல்லாத அந்த ஆடு வாழவே முடியாது. ஏன், அது தொடர்ந்து அதுக்கு பசி எடுக்கும், தொடர்ந்து தாகம் எடுக்கும். ஆடு ரொம்ப நேரம் செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ தொடர்ந்து அதுக்கு பசி எடுக்கும், தொடர்ந்து அதுக்கு தாகம் எடுக்கும். அது வந்து அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப கிளீன் தண்ணி தான் குடிக்கணும், அழுக்கு தண்ணி எல்லாம் குடிக்கணும், ரொம்ப பியூர் தண்ணி தான் குடிக்கணும். அந்த தண்ணி ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனும் இருக்கக்கூடாது, ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனையா போயிடும். அது மாத்திரம் இல்ல, அது ரொம்ப ஓடுற தண்ணியா, ஆறுல ஃபாஸ்டா ஓடுற தண்ணியா இருந்தா அது குடிக்காது, கிட்ட கூட போவாது. அதனால தான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்னை என்ன மாதிரி தண்ணி ரெண்டை கூட்டு போறாரு, அமர்ந்த தண்ணினா அது நிக்கிற தண்ணி இல்ல, மெதுவா ஓடுறது கூட தெரியாம நிதானமா ஓடும், அப்பதான் அது போய் குடிக்கும், இல்லைன்னா போய் குடிக்காது, அதே தாகமா இருந்து செத்தே போயிருமே தவிர போய் குடிக்காது, ஜோரா தண்ணி பாய்ச்சினா கிட்டேயே போவாரு. அந்த மாதிரி ஆடுடைய குணம் பாத்தீங்களேன், அது கிட்ட தண்ணி இருந்தாலும் அதை கூட்டுட்டு போய் அங்க தண்ணி கிட்ட விட்டாதான் அது குடிக்கும், அதுக்கு தெரியாது. மத்த மிருகங்களை பாத்தீங்கன்னா அது தண்ணி ஸ்மெல்ல பாத்துட்டு போவோம், இல்ல ஏதாவது அந்த மாய்ஸ்சரா இருக்கிறத கொஞ்சம் இதா இருக்கிறத பாத்துட்டு போவோம். ஆடுக்கு பக்கத்திலேயே தண்ணி ஓட்ட இருந்தாலும் அது கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மேய்ப்பனு தலைய புடிச்சு எடுத்துட்டு போய் தண்ணி கிட்ட விட்டு அது கண்ணில் பார்த்தா தான் குடிக்கும், சரிங்களா, இல்லைன்னா குடிக்காது, அது தாகமா இருந்தே செத்து போயிடும் பாருங்களேன். அதனால ஆடை தனியா விட்டோம்னா அது தண்ணியே கண்டுபிடிக்க முடியாம, தண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இல்லை. ஒரு புது இடத்துல கூட்டு போய் அது புது இடத்துக்கே போவாது, தானா போவாது, தான் இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். அங்க புல் இருந்தா சாப்பிடும், இல்ல காஞ்சி போன புல் இருந்தா சாப்பிடும், இல்ல மண்ண கூட அது சாப்பிடுமே தவிர புது இடத்துல போய் சாப்பிடலான்னு அது பார்க்கவே பார்க்காது. பாருங்களேன் ஆட்டை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அது சாப்பிடும் போது விஷமான செடி எது, சாப்பிடக்கூடிய செடி எதுன்னு அதுக்கு வித்தியாசம் தெரியாது. சில நேரங்களில் விஷமான செடி கூட சாப்பிட்டு அது செத்து போயிடலாம். பாருங்களேன் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பனுடைய உதவி எவ்வளவு அவசியம்ன்றதை நீங்க பார்க்கணும். அதனால ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு கவனத்தோடு கேர்ஃபுல்லா அந்த ஆட்டை பார்த்து அக்கறையோடு ஞானத்தோடு அறிவோடு அதை பராமரிக்கிற ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த மேய்ப்பன் தான் அந்த ஆட்டினுடைய உயிருக்கே ஒரு ஒரு சாவி மாதிரி. நீங்க ஆடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கியூட்டா வெள்ளையா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா லேம்பு சின்ன ஆடுங்க தான் அப்படி கியூட்டா இருக்குமே தவிர பெரிய ஆடுங்க அப்படி இருக்கவே முடியாது. கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏன் பார்த்தோம்னா அந்த பெரிய ஆடுங்க என்ன ஆகும்னா அதுக்கு உடம்புல வந்து ஒரு ஆயில், லெனோலின்னு ஒரு ஆயில் உருவாகுது அந்த உள்ளுல. அந்த ஆயில் உருவாகிறதுனால ரொம்ப அது ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருக்கும், ஆடு ரொம்ப கிரீஸியா இருக்கும். அது உடம்பு நமக்கு அது ஃபுல்லா உள்ள இருக்கிறதுனால தெரியல, ஆனா அது உடம்பு ஃபுல்லா ஆயில் இருக்கும், அது வெட்டினவனு தெரியும், ரொம்ப ஆயில் இருக்கும். அந்த ஆயில்னால என்ன ஆகுதுன்னா வழியில காத்துல போற டஸ்ட், வழியில போற அது செடி கிட்ட போற அது கீழே உருளுச்சுன்னா எல்லா விதமான அழுக்கும் அந்த ஆடு மேல வந்துடும். அப்படியே அது இழுக்கிற மாதிரி அது உடம்பு இருக்கும், அழுக்கெல்லாம் தன் உடம்புல வந்து சில ஆடுங்க பாத்தீங்கன்னா அசிங்கமா ஸ்மெல்லா இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஆடை தானே கிளீன் பண்ணிக்க கூடிய வலிமை அதுக்கு இல்லவே இல்லை. அதை கிளீன் பண்ணோம்னா யார் தான் பண்ணணும், அந்த மேய்ப்பன் தான் பண்ணணும். பாருங்களேன் அந்த ஆடுடைய உதவியற்ற நில, அதை கிளீன் பண்ணிக்க கூடிய வலிமையே அதுக்கு இல்ல, ஒரு கெப்பாசிட்டியும் இல்ல. அது மாத்திரம் இல்லாம அந்த ஆட்டு தோல்ல என்ன கூட செய்வாங்களாம், அது ரொம்ப நடக்கிறதா, இந்த ஈ முக்கியம் இல்லைங்களா, ஈ முக்கியம் மத்த பறவைகள் இன்செக்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து அது அது உடம்புல வந்து அந்த உள்ள முட்டை விட்டு போயிருமா, முட்டை விட்டுட்டு போகும்போது அந்த முட்டைங்க வந்து சின்ன சின்ன புழுகளா மாறி அந்த ஆட்டை டார்ச்சர் பண்ணுமா, அது என்னத்தான் பண்ண முடியும், உள்ள உடம்புல ஓடுது, இது பேர் ஓடுற மாதிரி ஓடுது, அது என்னத்தான் பண்ண முடியும், அது ஒண்ணுமே பண்ண முடியாம அது துடிச்சு துடிச்சு நிறைய ஆடுகள் செத்து போயிடும். அதை கிளீன் பண்ணி அதை கிளீன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த மேய்ப்பன் தான். அந்த மேய்ப்பன் கவனிக்கலன்னா அது செத்து தான் போயிடும். பாருங்களேன் ஒரு ஆட்டினுடைய இந்த உலகத்திலேயே ரொம்ப தற்காப்பற்ற ஒரு டிஃபென்ஸ்லெஸ் ஒரு மிருகம்னா ஆடுதான் தெரியுமா, ஏன் தெரியுங்களா உங்களுக்கு, அதனால ரொம்ப ஜோரா உதைக்க முடியாது, அது ரொம்ப யாரையும் வந்தாச்சுன்னா கீற முடியுமா, அது கீற முடியாது, அதனால கடிக்க முடியாது, ரொம்ப வேகமா குதிக்க முடியாது, ரொம்ப ஜோரா ஓட முடியாது, ரொம்ப பரிதாபமான அது என்னத்தான் செய்ய முடியும், ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நின்று சாகத்தான் முடியும், ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாது, பரிதாபம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமே இல்லை. சில டைம்ல ஆடு ஒரு சிங்கமோ ஒரு ஓனாயோ வந்து அதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா என்ன செய்யுமா தெரியுமா, ரெண்டுல ஒன்னு செய்யுமா, ஒன்னு தானே ஓடி போய் சிங்கம் கிட்ட உளுந்துருமா பயத்துல, பாவம் பாருங்களேன் தானே ஓடி போய் உளுந்துரும், இல்லைன்னா மத்த ஆடுகளோடு கூடி சேர்ந்து நின்றுகிட்டு இருக்குமா, ஏன்னா அப்ப ஈஸியா மாட்டிக்கலாம், ஓடி தப்பிக்கணும்னே வராது அதுக்கு, பாருங்களேன் ரொம்ப பரிதாபம் ஆடு. அதனால ஏன்னா அது அது கொலை செய்யும் போதும் பாத்தீங்கன்னா, அது கொலை என்ற அது வெட்டும் போதும் பாத்தீங்கன்னா, இந்த ஆடை வெட்டும் போது அதுக்கு வில் பவர் போராடணும், சண்டை போடணும், எதிர்க்கணும்ன்றது ரெசிஸ்டன்ஸே ரொம்ப கம்மி, அதை வெட்டும் போது அதை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா துடிச்சு விட்டு கொடுத்து தன் உயிரை விட்டு செத்து போற ஆடு, பாவம் இந்த ஆடை பாத்தீங்கன்னா தன் அது ஈஸியா விட்டு கொடுத்துரும், அதுக்கு அதனால தான் ஒரு மேய்ப்பன் இல்லாம ஒரு ஆடு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த ஆட்டுக்கு உயிரா இருக்கக்கூடியது அந்த மேய்ப்பன் தான், அதைத்தான் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த ஆடு ஃபுல்லு உள்ள இருக்கிற ஆடை பாத்தீங்கன்னா அது ஒருவேளை கீழே உளுந்து பிறண்டுருச்சுன்னா அதுவா எந்திரிச்சு நிக்கவே முடியாது, அதை தூக்கி விட்டா அந்த மேய்ப்பன் தான் தூக்கி விடணும், கீழே உளுந்துருச்சுன்னா அது எந்திரிக்கவே முடியாது, அந்த மேய்ப்பன் தான் போய் பிடிச்சி தூக்கி விடணும். ஒரு டைம்ல என்ன ஆயிரும்னா அது போய் கீழே உளுந்து போயிருச்சுன்னா அதுக்கு மேய்ப்பன் எடுத்து போய் நிக்க வைப்பாரா, அது டப்பன் திருப்பி கீழே உளுந்துருமா, ஏன்னா அதுக்கு உளுந்த பிறகு அது ரத்தம் ஓட்டம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி நின்று போயிருமா, ரத்த ஓட்டமே நின்று போயிருமா, அதனால அந்த மேய்ப்பன் என்ன பண்ணணுமோ அது தூக்கி தோல்ல ஒரு 1 hour பிடிச்சிட்டு இருக்கணுமா, அது நடக்கவும் முடியாது, ஒரு நல்ல ஷேப்ல பிடிச்சிட்டு இருந்தா தான் அது சர்க்குலேஷன் தான் நல்லாயி, அதுக்கப்புறம் மெது மெதுவா வெளியே விட்ட உடனே அது நடந்து மெதுவா போகும். அது மாத்திரம் இல்ல, அது ரொம்ப நேரம் ஒரு மணிக்கு மேல 1 hourக்கு மேல அது குப்புற போய் உளுந்துருச்சுன்னா அது செத்து போயிடும் ஒரு மணிக்கு மேல, அது ஏன்னா அப்படி பாத்துக்கணும். பாருங்களேன் இதெல்லாம் என்ன பாக்குறோம், ஒரு ஆடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தொடர்ந்து கவனம் தேவை, அது தானா தன் சாப்பாடை கண்டுபிடிக்க முடியாது, தண்ணியை கண்டுபிடிக்க முடியாது, கீழே உளுந்துச்சு நான் செத்து போயிடும், அது ஓட முடியாது, உதைக்க முடியாது, கடிக்க முடியாது, கீற முடியாது, ரொம்ப உதவியற்ற தற்காப்பற்ற ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு தன் உயிரா இருந்து காக்கக்கூடிய ஒரே யாரு, மேய்ப்பர். பாருங்களேன் இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வசனத்தை படிச்சோம்னா அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாருங்களேன் 2வது வசனத்தை படிக்கிறேன், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை மேய்த்து, தேவனுடைய மந்தையை மேய்த்து அப்படின்னும் போது சடன்னா நமக்கு பேதுரு என்ன சொல்றாருன்ற கொஞ்சம் உணர்வு நமக்கு ஏற்படுது. ஏன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆடுகள் ஆத்துமாக்கள் வந்து ரொம்ப வழி தவறி போகக்கூடியவர்கள், ரொம்ப உதவியற்றவர்கள், அவங்களை நீங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை, மேய்த்துன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். பாருங்களேன் எவ்வளவு செய்யணும் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு, அதை உணர்த்தும்படிக்கு இந்த வசனம் போட்டிருக்கு. பாருங்களேன் ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் என்னவா இருக்கிறானோ, ஒரு ஆத்துமாக்கு ஒரு பாஸ்டர் அதெல்லாம் செய்யணும், அதுதான் இந்த வசனத்துல பார்க்கணும். ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் எவ்வளவு அவசியமோ, ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர், உண்மையான பாஸ்டர் அவ்வளோ அவசியம். பல காரியங்கள் அவர் செய்யறதா இருந்தாலும் 3 காரியங்கள் ரொம்ப விசேஷமா அவர் செய்ய வேண்டியதா இருக்கு. முதலாவது வேலை என்ன, அந்த ஆடை போஷிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 2வது அந்த ஆடை பாதுகாக்கணும். 3வது அந்த ஆடை வழி நடத்தணும். இந்த 3 பணிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆகவே இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம். இதை பார்த்தோம்னா பேதுரு புத்தி சொல்றாரு, யாரு பாஸ்டர்ஸ்களுக்கு புத்தி சொல்றாரு, என்ன புத்தி சொல்றாரு, அவங்க வேலையை குறித்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வாங்க, வேலைக்கு நம்ம எங்கேயாவது புதுசா போனோம்னா இதாங்க உங்க வேலைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. ஒரு பாஸ்டர்களுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னவோ செய்யக்கூடாது. நம்ம ஊர்ல அதான் பெரிய பிரச்சனை. ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும், என்ன செய்யணும் ஒரு பாஸ்டர், திக்காதசா ஒருத்தர் ஒருத்தர் செய்யறது இல்லைங்களா. அவங்க அவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றது, இல்லனா அற்புதம் செய்யறேன் அங்க இங்க ஓட வேண்டியது, இல்லனா டிவில போய் பேசணும். அத இத கண்டபடி ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும் அதுதான், அதைத்தான் நமக்கு இங்க தெளிவா சொல்றத பாக்குறோம். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன, அது வந்து அவர் வேதத்துல பேதுரு நமக்கு டிஃபைன் பண்றார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பேதுரு வந்து ஒரு ரொம்ப பாடுபட்டு இருக்கிற சபைக்கு அவர் எழுதுறார், ரொம்ப பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற சபைகளுக்கு. அந்த ஆடுகள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த ஆடுகள் பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறது. நம்ம இது வரைக்கும் 4 அதிகாரத்துல என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அந்த மக்களுக்கு பாடுகளுக்கு மத்தியில் எப்படி வாழணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடுபடுகிற மக்களுக்கு நடத்தக்கூடிய பாஸ்டர்ஸ் நீங்க எப்படி இருக்கணும், அதைத்தான் அவங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். கஷ்டமான நேரங்கள்ல பாஸ்டர்ஸ் உடைய அவசியம் எவ்வளவு, அதுவும் உண்மை உள்ள பாஸ்டர்ஸ், அதோ நல்ல நேர்மையான பாஸ்டர்ஸ் உடைய அவசியம் எவ்வளவுன்றதை இங்க உணர்த்திட்டு வர்றத பாக்கலாம். முதலாவது வசனத்தை ஒண்டி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இது பாருங்களேன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்குது, ஆகவே. தேர்ஃபோர் தமிழ்ல அதை எடுத்து எடுத்துட்டாங்க, தமிழ்ல இல்ல. ஆகவே, ஆகவேனா என்ன அர்த்தம், இது வரைக்கும் பார்த்ததுனால, இது வரைக்கும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பாடுகளுக்கு மத்தியில உங்களுடைய ஆடுகள் நீதியின் நிமித்தம் பாடுபட்டு கொண்டு வருகிறதுனாலே, ஆகவே பாஸ்டர்ஸ் நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் அதை கனெக்ட் பண்ற. இதை படிங்களா முதலாவது வசனத்தை,
உங்களில் உள்ள மூப்பருக்கு உடல் மூப்பனும் கிறிஸ்தவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால்.
சரி, இதுல பார்த்தோம்னா நான் 3 தலைப்புல இந்த வசனங்களை புரிஞ்சுக்க பார்ப்போம். 3 தலைப்பு, இந்த தலைப்புங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 வசனங்களை அடக்கலாம். முதலாவது தலைப்பு, அவர் கட்டளையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாரு யாருக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறது, அத முதலாவது தலைப்புல பார்ப்போம். யார் கொடுக்கிறது இந்த கட்டளை, யாருக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறது, முதலாவது தலைப்பு. ரெண்டாவது, அந்த கட்டளை என்ன, என்ன கட்டளையை கொடுக்கிறார். மூன்றாவது, அந்த கட்டளையை எந்த மனநிலையில அவங்க நிறைவேற்றணும். இந்த 3 காரியத்தை பார்ப்போம். நம்ம முதலாவது தலைப்பை தான் இன்னைக்கு பார்த்து முடிக்க முடியும். முதலாவது தலைப்பு யாரு, யாரு யாருக்கு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது தான் இங்க பாருங்க, உங்களில் உள்ள மூப்பருக்கு. மூப்பருக்கு அப்படின்னா யாரு, சர்ச்சில் இருக்கிற வயசானவங்களுக்கா, மூப்பருங்களுக்குன்னா இல்ல. மூப்பருங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது யாருக்கு அவர் சொல்றாரு, ஆரம்பத்துல 1:1 பார்த்தோம்னா எந்த சபைகளுக்கு எழுதுறாரு இவரு, பொந்து, கலாத்தியா, கப்படோசியா, பெத்தனியா, அந்த சபைகளுக்கு அவர் எழுதுறார், சிதறடிக்கப்பட்ட சபைகளுக்கு. அந்த சபைகள்ல இருக்கிற பாஸ்டர்ஸ்களுக்கு இவர் எழுதுறார், அந்த பாஸ்டர்களுக்கு இவர் அறிவுரை சொல்றார். அந்த சபைகளுக்கு பாடுபடுகிற மக்கள், அந்த ஆடுகளை நடத்துகிற அந்த பாஸ்டர்களுக்கு இவர் புத்தி சொல்றார், நீங்க எப்படி இருக்கணும். மூப்பருங்கன்ற வந்து ஒரு பழைய வயசானவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பேர் இல்ல, சபைகளுக்கு ஆவிக்குரிய விதத்துல வழி நடத்தக்கூடிய பாஸ்டர்களுக்கு தான் பேரு மூப்பருங்க, எல்டர்ஸ். அது அது வந்து வந்து பழையற்பாடுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு இது. பழையற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஜப ஆலயங்கன்னு வச்சிருந்தாங்க. அந்த ஜப ஆலயங்கள்ல வந்து அந்த ஜப ஆலயத்தை நடத்தக்கூடிய பக்தி உள்ள மனிதர்களுக்கு பேர் வந்து, லீடர்ஸா அவங்க இருந்தவங்களுக்கு மூப்பருங்கன்னு பேர் வச்சிருந்தாங்க. புதிய ஏற்பாடுல சபை வந்து அந்த பேரை எடுத்துக்கிச்சு. புதிய ஏற்பாடுல பவுலும் பர்ணபாசும் பல இடங்கள்ல போய் சபைகளை அவங்க நிறுவும் போது அந்த சபைகளை நடத்துறதுக்கு மூப்பருங்களை அவங்க நியமிச்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா. அதான் நம்ம சபையிலயும் அப்பாயிண்ட் பண்றோம் இல்லைங்களா, மூப்பர்களா எல்டர்ஸா அப்பாயிண்ட் பண்றோம். முழு சர்ச் ஹிஸ்டரியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூப்பருங்க ரொம்ப அவசியம். ஏன் அவசியம், அவங்க தான் அந்த சர்ச்சை நடத்தக்கூடியவங்க, பொய்க்கு விரோதமா சத்தியத்தை காக்கக்கூடியவங்க, பாவத்துக்கு விரோதமா சபையினுடைய சுத்தத்தை காக்கக்கூடியவங்க. இந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, சபைக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து சபையை ஐக்கியத்தோடு வளர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஒழுங்கான பக்தியுள்ள நல்ல அவிக்குரிய சபையை பார்க்கிறோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும், ஒரு பக்தி உள்ள ஒரு கமிட்டடா இருக்கிற மூப்பருங்க காரணமா இருப்பாங்க. அது இல்லைன்னா ஆண்டவர் அவங்க மூலமா தான் வேலை செய்யறது பாருங்களேன். அதைத்தான் பாக்குறோம், மூப்பருங்க யாருன்னு பாக்குறோம். சரி, யாருக்கு இது எழுதுறது, அந்த சபைகள்ல உள்ள பாஸ்டர்களுக்கு, மூப்பருங்களுக்கு. பைபிள்ல வந்து 3 பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, மூப்பருங்க, எல்டர்ஸ், பிஷப், இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இன்னொரு பேரும் கண்காணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எல்லாம் ஒரே ஆள குறித்த பேர். ஒரு நம்ம இந்த பாரம்பரிய சபைகள்லாம் ஒரு ஹைரார்க்கி ஏற்படுத்திட்டாங்க, இவங்க சின்னவங்க அவங்க பெரியவங்க அப்படி இல்லவே இல்லை. ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு நடத்தக்கூடிய தலைவர் ஒரு பாஸ்டர் தான். அவருக்கு தான் பிஷப்னு பேர் இருக்கு, அவருக்கு தான் பிரெஸ்பிட்டர்னு பேர் இருக்கு, கண்காணின்னு பேர் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். ஒரே பேர், ஒரே ஆளு தான். சரி, நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். இது முதலாவது யாருக்கு எழுதுறாங்கன்னு பார்த்துட்டோம். யார் இந்த கட்டளையை சொல்றவரு? அவர் பாருங்களேன், பேதுரு தன்னை பத்தி எப்படி சொல்றாரு. தன்னை மூணு வார்த்தைகளை சொல்லி தன்னை அடையாளம் காட்டுறார். அந்த முதலாவது வசனத்துல உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு பாருங்களேன், முதலாவது என்ன சொல்றாரு? உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், பேதுரு விசேஷமா இதுவரைக்கும் அப்படி தன்னை பத்தி பேசினதில்ல, தன்னை மூணு விதத்தில் அடையாளம் காட்டுற. முதலாவது தன்னை யார் சொல்றாரு? உடன் மூப்பன். இரண்டாவது கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சி. மூணாவது இனி வெளிப்படும் போது மகிமைக்கு பங்காளி. பாருங்களேன், ஒரு மூப்பன், உடன் மூப்பன், ஒரு சாட்சி, ஒரு பங்காளி. அந்த மூணு சொல்லி அவங்களுக்கு இதை சொல்ல வர. ஏன் இதெல்லாம் அவசியமா? பாருங்களா, முதலாவது அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? உடன் மூப்பன், உடன் மூப்பன். இதுல என்ன பாக்குறோம்னா, பேதுருடைய மிகப்பெரிய தாழ்மையை நம்ம இதுல பாக்கலாம். ஏன் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு பாருங்களேன். இவர் ஒரு அப்போஸ்தலர். ஏன் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவர். அந்த சபைகள்லாம் பேதுருனா பயங்கர மரியாதையும் பயபக்தியும் பேதுரு மேல இருந்துச்சு. இயேசுவோடு மிக நெருங்கிய சீஷன், இயேசுவோடு எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்ச சீஷன். அவர் சொல்லியிருக்கலாம், நான் அப்போஸ்தலன் எழுதுகிறதாவது, அப்போஸ்தலனாக நான் கட்டளையிடுகிறேன் அப்படியெல்லாம் அவர் சொல்லல. என்ன சொல்றாரு? உங்களோடு இருக்கிற மூப்பன். ஏன் அப்படி பயன்படுத்தணும்? பேதுருடைய தாழ்மை. ஏன் அப்படின்னா, ஒரு மூப்பருடைய வேலை, ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பனுடைய வேலை வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பாரம் நிறைந்த வேலை, ரொம்ப பாரம் நிறைந்த வேலை. அது ஒரு சோபரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 13:17.
உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
பாருங்க, உங்களை நடத்தக்கூடியவர்கள் உங்கள் ஆத்மாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர். அதாவது உங்களுடைய ஆத்மாக்கு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு வரும்போது கணக்கு கொடுக்கிறவங்க யாரு? உங்க பாஸ்டர்ஸ் தான். அவரை தான், அவங்கள தான் முன்னாடி நிக்க வச்சு அவர் முதல்ல நியாயம் தீர்ப்பாரு உங்க ஆத்மாவை குறித்து. எவ்வளவு பெரிய இது! இது நினைச்சோம்னா தூங்க, இது உண்மையா உணர்ந்த மனுஷன் வந்து பாஸ்டர் தூங்கவே மாட்டான் வாழ்க்கையில. உண்மையா தங்களை ஒடுக்குகிற மிக பெரிய பெரிய நம்ம ஆத்மாக்கே நம்ம கணக்கு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. எல்லா ஆத்மாக்களுக்கும் கணக்கு கொடுக்கிற ஒரு வேலைனா அவளை ஒடுக்கி தூக்கத்தையே எடுக்கக்கூடிய மிக மிக பாரமான ஒப்ரெசிங் பேர்டன். ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப பாரமான வேலை, ரொம்ப பெரிய அழைப்பு. அதனாலதான் அங்க பாக்குறோம் முதலா அந்த பாஸ் வானத்தை கண் எடுத்து பார்த்துட்டு இருக்க, அந்த அழைப்பு அங்கிருந்தான் வந்துச்சு. அதை செய்யறதுக்கு உதவியோ அங்கிருந்து தான் வரணும்னு. ரொம்ப பாரமான வேலை, அந்த ரொம்ப சோபரிங் பயங்கரமான வேலை. அந்த வேலையை செய்வதற்கு பாருங்களேன் அவர் என்ன சொல்றாரு? பேதுரு, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு என்னன்னு தெரியும், உங்க கூட உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆகவே ஒரு ஒரு அதிகாரமா தான் பேசாம ஒரு ஞானத்தோடு எனக்கு தெரியும் நீங்க படுற கஷ்டம். ஏன்னா நான் யாரு? நானும் உங்களோடு உடன் மூப்பனா இருக்கிறேன். நானும் ஒரு பாஸ்டர் தான். எனக்கும் தெரியும் அந்த பாரம் என்னன்றத. எனக்கும் தெரியும் ஆத்மாக்கள் வழி தவறி போகும்போது இந்த ஆடுகளை எத்தனை தடவை சொன்னாலும் சீர்திருந்தாத ஆடுகள், திருப்பி திருப்பி கீழே உழுந்து போற ஆடுகள், எவ்வளவு சொன்னாலும் உற்சாகப்படாத ஆடுகள், அந்த ஆடுகளோடு ஆயுசு முழுவதா மாரடிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஒரு பாஸ்டர் எவ்வளவு பாடுபடணும், எவ்வளவு கஷ்டப்படணும், அவங்க விரும்பவே மாட்டாங்க அவர் ஒரு டைம்ல. ஆனாலும் போய் அந்த ஆடுகள் கெட்டு போகக்கூடாதே, அழிஞ்சு போகக்கூடாதேன்னு பரத்தோடு அந்த ஆடுகளை பராமரிக்கணும். அந்த கஷ்டம்லாம் எனக்கும் தெரியும். உடன் மூப்பனாக எழுதுகிறேன், ஹார்ட் டு ஹார்ட் ஸ்பீக்கிங் வாங்க தெரியுங்களா, ஒரு தோல்ல கை போட்டுக்கிட்டு வந்த மாதிரி. நேற்று நைட் எனக்கு அப்படித்தான் ஆச்சு. பேதர் வந்து ஒருவேளை தோல்ல கையில போட்டு, முரளி எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன, நான் உனக்கு சொல்றேன் இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு பாசத்தோடு உடன் மூப்பனாக நான் சொல்றேன்ப்பா, ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும் அந்த கஷ்டம், நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியும், நீ பண்ற பாடுகள் எனக்கு தெரியும். ஒரு பரிதவிப்போடு ஒரு ஹார்ட் கிட்ட நம்மள தோல் மேல கை போட்டுட்டு வந்து ஒரு தனியா கூப்பிட்டு பாருங்களா, சில பேரை உற்சாகப்படுத்துவாங்க இல்லைங்களா, தனியா கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு அவங்களை உற்சாகப்படுத்துறது, அதுதான் அந்த வார்த்தை பாருங்களேன். புத்தி சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன, அவங்களை தனியா அழைச்சி உடன் மூப்பர்களே நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சி அவங்க தோல் மேல கை போட்டு, எனக்கு தெரியும்ப்பா நீங்க படுற பாடு, நீங்க படுற கஷ்டம், எவ்வளவு வேதனைன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு பாரம்னு எனக்கு தெரியும். அந்த பாடை அறிந்தவராக ஞானத்தோடு ஒருவேளை இந்த மூப்பர்களை சொல்லலாம், எதிரோயானி பெரிய அப்போஸ்தலன் நீங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லாதபடிக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றத கேளுங்க அப்படின்ற அளவுக்கு அழகா அவர் எடுத்து சொல்றாரு. அந்த பாரத்தோடு தன்னை அடையாளம் காமிச்சுக்கிறவரா அவர் எடுத்து சொல்றாரு பாருங்களேன். அதனாலதான் ஒன்னு பாத்துக்கணும், ஒரு நம்ம சபையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற சபைகள்ல இப்போ ரிஃபார்ம் சர்ச்சஸ் எல்லாம் ஒரு பாஸ்டரா இல்லாதவங்களை சபைக்கு பேசுறதுக்கு அழைக்கவே மாட்டான். நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து பெரிய போதகர்களா இருக்கலாம், பெரிய இவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லா கூட பேசுறவங்களா இருக்கலாம், ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா பாஸ்டரா இல்லாதவங்களுடைய பேச்ச வந்து நம்ம கேட்கவே கூடாது. அவங்க எவ்வளவுதான் ஞானமா பேசினாலும் பாருங்களேன், உடன் மூப்பனாக நான் சொல்லுகிறேன் அவர் என்ன சொல்றது, அப்பத்தாங்க அதுக்கு கிரெடிபிலிட்டியே இருக்கு. ஒரு பாஸ்டரா அந்த மனுஷன் படுற, அந்த மனுஷன் பல வருஷமா அந்த சபையை நடத்துற இதுல வர அனுபவம் வந்து வேற எதுலையுமே வர முடியாது. வேற யார் பேச்சும் சும்மா நான் போதகன் ஊர் ஊரா திரிஞ்சு போதிக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் பாஸ்டர்னா என்னன்னே தெரியாது. அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை பாருங்களேன். அதான் ஒருத்தர் நான் கேட்டேன்னா, நான் யாராவது பிரசங்கத்தை கேட்டேன்னா அவர் முதலாவது பாஸ்டரா ஒரு சபையை நடத்துறாரான்னு பார்ப்பேன். அந்த பேச்சத்தான் நம்ம கேட்கணும் பாருங்களேன். அதுதான் ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம் உடன் மூப்பனா. ஏன்னா ஒரு மேய்ப்பனுடைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு தாங்க தெரியும். சரி, யார் படிக்க முதலாவது என்ன பாக்குறோம், தன்னை எப்படி அடையாளம் காட்டுறாரு, ஒரு ஒரு பாசத்தோடு ஒரு ஒரு தங்களோடு பரிதவிக்கிறவராக, தன்னுடைய கஷ்டத்தை அறிந்தவராக அவரு ஒரு உடன் மூப்பனாக, எனக்கு தெரியும் நீங்க படுற கஷ்டம். அடுத்ததாக தன்னை எப்படி காட்டுறாரு, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. சாட்சினா அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாருன்னா, பர்சனலா தனிப்பட்ட சொந்த கண்ணால பார்த்த சாட்சியாக இல்லைங்களா. ஏன் பேதுருவை எடுத்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை வந்து தன் சொந்த கண்ணால பார்த்தவர் இல்லைங்களா. அவர் வாழ்க்கை முழுவதுமா பார்த்திருக்காரு. ரொம்ப விசேஷமா கெத்செமனே தோட்டத்துல எடுத்தோம்னா, அவங்க ஜபத்துக்கு ஆண்டவர் போய் கெத்செமனே தோட்டத்துல அவர் துடிச்ச துடிப்பு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா. உலக பாவத்தையே தன் மேல் சுமந்து கொண்டு அவர் வந்து மிக வியாகுலத்தோடு போய் ஜபம் பண்ணாருன்னு பார்க்கிறோம். ரத்த வேர்வு அவருக்கு வரும்போது அங்க மூணு பேரை கூட்டு போனதுல ஒரு ஆள் பேதுருவா இருந்தார் இல்லைங்களா. அவர் நேரா பார்த்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் படுகிறதே, என் கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதான்னு போது கண்ணு நேரா பேதுரு இயேசு முகத்தை அப்ப பார்த்திருக்கிறேன் இல்லைங்களா. அவர் பட்ட பாடுகள் அது மாத்திரம் இல்ல, அந்நியாயமா அவர் வேதனைப்பட்டு துடிச்சு ரத்த வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி எந்திரிக்கும் போது பேதுரு அதை பார்த்திருக்கிறார். அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த போர் சேவகர்களோடு அந்த தன்னோடு இருந்த யூதாஸ் வந்து அவனு முத்தம் கொடுத்து இல்லைங்களா, அவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் போது நண்பனே எவ்வளவு அழகா அவர் சொல்றார், நண்பனே முத்தத்தோடா என்ன காட்டி கொடுக்கிறார், என் அப்பத்தை சாப்பிட்டவனே என்னுடைய நெஞ்சில குதிகால எடுத்து உதைக்கிறான்னு அவர் வேதனையோடு யூதாஸ் கிட்ட பேசினதை பார்த்திருக்காரு. பேதுரு என்ன பண்ணார் அந்த டைம்ல, அவர் தொட வரும்போது காதை போய் வெட்டினார். வெட்டும் போது அவர் போய் அந்த காதை சரி பண்ணதை அவர் பார்த்திருக்கிறார். பார்த்து அவர் அந்நியாயமா அரெஸ்ட் பண்ணி புடிச்சிட்டு போய் அந்த அண்ணா வீட்டுக்கு கூட்டு போனாங்க. நைட்ல அண்ணா வீட்டுக்கு அங்க போய் அவர் இருந்தார் இல்லைங்களா, ஜன்னல்ல இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த அண்ணா வீட்டுல அந்நியாயமா அவர் மேல பழி சுமத்தி அவரை கொட்டி அடிச்சு அவர் முகத்துல காரிய துப்பி அவரை அவமானப்படுத்தினதெல்லாம் பேதுரு பார்த்திருக்கிறேன், தன் சொந்த கண்ணால பார்த்திருக்கிறேன். அங்க தான் குளிர் காஞ்சுகிட்டு இருந்தார்னு பாக்கிறோம். அவர் பயங்கரமா அடிச்சு முகெல்லாம் வீங்கி போய் வேதனையில இருக்கும்போது கோழி மூணாவது தடவை கூன உடனே இயேசு தன்னை திரும்பி பார்த்தார் இல்லைங்களா. அந்த பார்வை, அந்த பார்வை, அதை பார்க்கும்போது இயேசு முகத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போய் ஓடி வந்து மன கசந்து அழுதுருக்கிறார் இல்லைங்களா. அதெல்லாம் இயேசு பேதுரு நேரா பார்த்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இங்க என்ன சொல்றாரு, சில பேர் சொல்றாங்க பேதுரு ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிலாத்து வீட்டில் இருந்ததையும் போய் பார்த்திருக்கலாம். ஏன்னா அதோடு ஓடி போயிட்டாருன்னு நம்ம எப்படி நினைக்க முடியும். அவர் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்கு சாட்சின்றாரு, அப்பனா பார்த்திருக்கலாம் அப்படின்றாங்க சில பேர். ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். நேரா பிலாத்துடைய வீட்டுல அவரை போட்டு எப்படி வாரில் போட்டு அடிச்சு பின்னுனாங்கன்ற பாடுகளை அவர் பார்த்திருக்கலாம், கண்ணால பார்த்திருக்கலாம். அந்நியாயமா அவருக்கு சிலுவை மரணம் கொடுத்து அந்த ஊரெல்லாம் அவர் சிலுவையை தூக்கிட்டு போனாரே, அந்த காட்சியை பேதுரு பார்த்திருக்கலாம். தூரத்துல நின்று ஒருவேளை சிலுவையில அவர் தொங்கி பாடுபட்டதை அவர் பார்த்திருக்கலாம். அதெல்லாம் பார்த்த பேதுரு இங்க என்ன எழுதுறாரு, தன்னை பத்தி கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சி. பாருங்களேன், கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு தான் சாட்சி அப்படின்றாரு. அப்படி ஒருவேளை பார்த்திருக்கலாம். இப்போ அவர் அதெல்லாம் பார்த்த மனுஷன் இப்படி எழுதுறாரு பாருங்களேன், நான் உடன் மூப்பனாகிய நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தேவனுடைய மந்தையை மேய்ங்க. அதுக்கு ஒரு ஒரு குவாலிபிகேஷனா என்ன சொல்றாரு, நான் பாடுகளை பார்த்தேன், அந்த பாடுகளை பார்த்தேன். ஏன், எந்த பாடுகள், அந்த பிரதான மேய்ப்பன் வந்து இந்த தேவனுடைய மந்தையை வாங்குறதுக்காக அவர் பட்ட பாடு என்னன்றதை என் கண்ணால நான் பார்த்தேன். தேவ குமாரனே மனித ரூபமா இந்த உலகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் கஷ்டத்தை தன் உடம்புல சுமந்து ரத்தம் செஞ்சு சித்திரவதப்பட்டு பாடுபட்டு இந்த ஆட்டுங்களை வாங்கியிருக்கிறாருன்றத நான் என் கண்ணால் அந்த ஆடுகளை நீங்க மேய்க்குவீங்களா, அதுதான் அவர் சொல்றாரு. இவங்களை எந்த மாதிரி வாங்கினார் அவரு, அந்த ஆட்டை தன்னுடைய சொந்த ரத்தத்தினால அவர் வாங்கியிருக்கிறாரு. அது ஒருவேளை பேதுரு பாருங்களேன், அவர் நினைக்கும் போது அந்த பாடுகளை அவர் நினைக்கும் போது அவருக்கு என்னவோ ஞாபகம் வந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் இயேசுடைய பாடுகளை நினைக்கும் போது தன்னுடைய பாவம் ஞாபகம் வராம இருக்குமா, நமக்கு வேண்டா வராம இருக்கலாம், ஆனா தனக்கு ஞாபகம் வரும். ஏன், மூணு தடவை அவர் மறுதளிச்சிருக்கிறார், மூணு தடவை மறுதளிச்சு தான் அந்த இயேசு உயிரோடு பாடுபட்டு மூணாவது நாள் உயிரோடு எந்திரிச்சு வந்து அந்த பேதுரு கிட்ட என்ன கேட்டாரு, மூணு தடவை, பேதுருவே என்ன நீ நேசிக்கிறாயா, என்ன நீ நேசிக்கிறாயா, என்ன நீ நேசிக்கிறாயா, ஆமாண்டவரே நேசிக்கிறனா, அதுக்கு பதில் அந்த எக்கோ தாங்க இங்க வருது, நேசிக்கிறாயானா என்ன செய்யணும், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை மேய், என் மேல் உனக்கு நேசம் இருக்குதுன்னா அந்த ஆடுகளுக்காக இவ்வளவு பாடுகளை நான் பட்டு அந்த ஆடுகளை சம்பாதிச்சு அந்த ப்ரெஷஸ் ஆடுகளுக்கு சாப்பாடு போடுவியா, அந்த ஆடுகளை பார்த்துக்குவியா, அந்த ஆடுகளை பராமரிப்பியா, என் நேச என் மேல இருக்கிற நேசத்தை அங்க காமி, அதுதான் அந்த எக்கோ தான் இங்க வருதை பாக்குறோம் இல்லைங்களா. பேதுருக்கு அது ஞாபகம், ஒருவேளை நான் யோசிச்சு பாக்குறேன் இது எழுதும் போது பேதுருக்கு அந்த காரியம் ஞாபகம் வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி நாலஞ்சு கண்ணீர் அவர் வடிச்சு அந்த பேப்பர்லாம் கண்ணீர் விழுந்திருக்கும் இல்லைங்களா. அவர் சொன்னது ஞாபகம் மறக்க முடியுமா, கடைசியா சொல்லிட்டு போனார், என்ன நேசிக்கிறாயா, ஐயோ மனசு உடைஞ்சு போய் சாமியே உனக்கு எல்லாம் தெரியும், என் ஆடுகளை மேய், அந்த எக்கோ தான் இங்க பாக்குறோம். தேவனுடைய என்னுடைய முடன் மூப்பரே கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு நான் சாட்சியா கண்ணால பார்த்த நான் அவருடைய ரத்தத்தை வச்சு அவருடைய பாட மரணத்தை வச்சு அதன் அடிப்படையில உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கிற தேவனுடைய மந்தையை மேய்ப்பீங்களா, அதுதான் அவர் கேட்கிறார். அந்த பாடுகளுக்கு சாட்சி நான், உண்மையாகவே இந்த ஆடுகளை அவர் பாடுபட்டு வாங்கியிருக்கிறார், ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறார், அந்த ஆடுகளை பார்த்துக்கங்க அப்படின்னு அவர் ஒரு எமோஷனல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அப்பீல், அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல பாருங்களேன், நான் ஒரு சாட்சி என்னும் போது அவருடைய பாடு அவர் பண்ண பாவம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி பண்ண பாவி நான், அவர் மறுதளிச்ச பாவி நான், அவர் எப்போ எனக்காக ரொம்ப பாடுபட்டாரோ அவருக்கு விரோதமா ரொம்ப பெரிய பாவம் செஞ்ச நானே என்னையே மாத்தி அப்போஸ்தலரா மாத்தி இருக்கிறாரே. நீங்க ஒருவேளை உங்க குறைய குறித்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா, ஐயோ நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே, எனக்கு குறைவுகள் இருக்கே தோல்விகள் இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், அந்த ஆடு நீங்க மேய்ங்க, உங்களுடைய அழைப்புக்கு நீங்க உண்மையா இருங்கன்னு என்கரேஜ் பண்றேன். அதுல எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லைங்களா. எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட், எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டுங்க. விட்டு கொடுத்துடாதீங்க, சோர்வடையாதீங்க, உங்க கஷ்டங்களையோ பலவீனங்களோ பார்த்து பின்வாங்காதீங்க. அந்த தேவன், உயிர் தெளிந்த தேவன் என்ன வந்து சந்திச்சு என் கிருபையை கொடுத்தார், அந்த கிருபை உங்களுக்கும் கொடுப்பார். அந்த ஆடை மேய்க்கிறதுல கவனமாயிருங்க அப்படின்றாரு. சரி, அடுத்து லாஸ்ட் என்ன சொல்றாரு, முதலாவது தன்னை எப்படி அடையாளம் காட்டுறாரு, உடன் மூப்பனாக பரிதவித்து அந்த பாரத்தை சுமந்த ஒரு மூப்பனாக, இரண்டாவது பாடுகளுக்கு சாட்சியாக, மூணாவது இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. பாருங்களேன், இது ரெண்டும் பிரிக்க முடியாது, சாட்சியும் பங்காளியும் பிடிக்க முடியாது. சாட்சியா இருக்கிறவங்க தான் வரப்போற மகிமைக்கு பங்காளிகள் ஆக முடியும், வரப்போற மகிமைக்கு பங்காளிகளா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சாட்சியா இருப்பாங்க. பாருங்களேன், இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. அவர் சொல்றார், அவர் பாடுகளுக்கு நான் சாட்சி. அவரு பாருங்களேன், அவர் பாடுகளை அவர் விடுறாரா? அப்போஸ்தலன் அடிப்படையில் பேதுருடைய சர்மன்ஸை படிச்சு பாருங்களேன், இயேசுடைய பாடுகளை பத்தி விவரிக்கிறார். ஏன் இந்த முழு நிருபமா என்னங்க படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? முழு நிருபமா இயேசுடைய பாடுகளை பத்தி தானே. நம்முடைய பாடுகளுக்கு அவருடைய பாடுகளை எடுத்து 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 காட்டுறாரு, அந்த பாடுகளுக்கு சாட்சி கொடுத்து அவர் வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் நம்மளும் அதைத்தான் செய்யணும். இயேசுடைய பாடுகளுக்கு நம்ம சாட்சிகளா இருக்கும் போது தான் வரப்போற மகிமைக்கு நாமளும் பங்காளிகளா இருக்க முடியும். அவர் சொல்றது ரொம்ப வினோதமா இருக்கு, இந்த பாஷையை பாத்தீங்கன்னா, வரப்போற மகிமைக்கு இன்னைக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். வரப்போற மகிமை என்ன, இனி வெளிப்படும் போது மகிமை எப்படி வருது, இனி வெளிப்படும் மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிப்பட போற மகிமை, அந்த மகிமை வந்து இந்த உலகத்திலேயே இது அந்த வெளிப்படி அந்த மகிமை இன்னும் வெளிப்படல, அந்த மகிமை மகாபெரிய மகிமை ஒரு நாள் வெளிப்பட போது, அது மறைவா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை ஒரு நாள் வெளிப்படும் போது, அந்த மகிமை வெளிப்படும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன வேதனைப்படும் தெரியுமா, நித்தியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை என்ன தெரியுமா, ஐயோ அந்த மகிமைக்கு நான் ஒரு பங்காளியா இல்லையேன்னு தான் அவங்களுக்கு நித்தியமா வேதனை இருக்கும். அந்த மகிமை ஒரு நாள் வெளிப்பட போகுது, ஆனா அந்த மகிமைக்கு இப்பவே பங்காளின்னு எனக்கு தெரியும். பாருங்களேன், அந்த கான்பிடன்ஸ் நமக்கும் வரணுங்க. அது எப்படி வரும், இயேசுடைய பாடுகளுக்கு நம்ம சாட்சியா இருந்தா தான் அந்த கான்பிடன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கொடுக்க முடியும். அந்த மகிமைக்கு பங்காளி, இந்த 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 வார்த்தை பாருங்களேன் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, 1:7 படிங்களா, பேதுரு 1:7, அவங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, துக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்ன நடக்குது,
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் தினமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலி கொண்டு.
பாருங்களேன், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம், இதே வார்த்தை தான் இங்கேயோ பயன்படுத்துறாரு. இங்கே வார்த்தை தான் என்ன, நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்து இயேசுடைய பாடுகளுக்கு சாட்சி உள்ளவர்களா நம்ம இருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாரு, இனி வரப்போற மகிமையினுடைய டேஸ்ட ஃபோர் டேஸ்ட நமக்கு இப்பவே கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்மளால சொல்லி முடியாத மகிமையில நம்ம ஆத்மா நிறையுது, அதனால நமக்கு என்ன தெரியுது, இனி வரப்போற மகிமைக்கு நான் பங்காளி, அதனோட முன் ருசி எனக்கு இப்பவே கிடைக்குது. சில நேரம்ல நம்ம கம்யூனியன் டைம்ல கிடைக்கலாம், சில நேரம்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கிடைக்கலாம், சில நேரம் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நமக்கு கிடைக்கலாம் இல்லைங்களா. என்ன தெரியுது, இதெல்லாம் சாம்பிள்னா வரப்போற மகிமைக்கு என் ஆத்மா மகிமையில நிறையுதே. அதைத்தான் அவர் சொல்றாரு, இப்ப நான் அனுபவிக்கிறேன், இப்ப பங்காளி எதுக்கு, வரப்போற மகிமைக்கு, அதை நான் இப்போ அனுபவிக்கிறேன். அதைத்தான் அவர் சொல்றார். ஏன் இதை அவர் சொல்றாருன்னா, அப்பா வரப்போற மகிமை இருக்கு, இந்த உலகத்துல பெரிய பாஸ்டர், பெரிய போதகர், பெரிய வீடு, பெரிய இது சர்ச் எல்லாம் கட்டிட்டு பேரெல்லாம் வாங்கிட்டு போலாம், ஆனா வரப்போது ஒரு மகிமை, அந்த மகிமைக்கு ஒப்பு ஈடே இல்லை. அந்த மகிமையை அந்த பனியன் எழுதின மாதிரி அந்த மகிமையை நோக்கி நீ ஊழியர் செய். இன்னைக்கு என்ன ஆதாயம் வருமோ, இன்னைக்கு என்ன வருமோ நான் தான் சொல்ல போறாரு இல்லைங்களா. அவலட்சணமான ஆதாயத்தை பார்த்தல்ல, உன்னை எல்லாரும் புகழ்றாங்கன்றத பார்த்தல்ல, ஊரெல்லாம் பேர் தெரியுதேன்னு பார்த்தல்ல, இனி வரப்போற மகிமை வரல. அதைத்தான் 4வது வசனத்துல சொன்ன, அப்படி செய்தால் மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அவர் வரும்போது நான் ஒரு டைம்ல என்ன இப்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்க ஆபீஸ்லயே ஃபங்க்ஷன் நடக்கும். நம்பர் ஒன் த பெஸ்ட்னா த ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஷேக் மியூசிக் பார்க்கணும், கிராண்டா லைட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கிஃப்டை கொடுத்து பெரிய செக் எல்லாம் கொடுப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்போம், ஒரே கத்தம், இன்னும் வரப்போற மகிமை எவ்வளவு பெருசா இருக்க போகுது. அப்போ அவர் கூப்பிட்டு கொடுப்பாரு, எவ்வளவு குளோரியஸா இருக்க போகுது. அதை பார்த்து நீங்க ஊழியர் செய்யுங்க, உங்களை என்கரேஜ் பண்றேன். முதலாவது என்ன, உங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாரம், தூக்கம்லாம் கெட்டு போவோம், உன்னையே வருத்திக்கிட்டு ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ரத்தத்தை பாலா மாத்தி கொடுக்கற மாதிரி தன்னை வருத்திக்கிற மாதிரி ஒரு வேலை, உன்னையே வருத்திக்கிட்டு மத்தவங்கள போஷித்து வளர்க்கிற ஒரு வேலை தான் இது. எனக்கு தெரியும் அதனோட பாரம், எனக்கு தெரியும், சந்தோஷமா செய், உற்சாகமா செய், சோர்ந்து போகாத. ரெண்டாவது எனக்கு தெரியும், நான் பண்ணி இருக்கிறேன். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு சாட்சி, நான் இந்த ஆடுகளை வாங்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நான் பார்த்திருக்கிறேன், நான் பார்த்து எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார் என் ஆடுகளை மேய் என்று சொல்லி இருக்கிறார், அந்த சாட்சி நான் கொடுக்கிறேன். மூணாவதாக இனி வரப்போற மகிமையை நான் இன்னைக்கே ருசிக்கிறேன், நீயும் ருசிக்க முடியும். பாஸ்டர்ஸ்க்கு ஒண்டி தேவையா இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கலாம், பாஸ்டர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு கீழே குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எல்லாரும் நீங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி முடிச்சிருக்கலாம். ஆனா சபையார் எல்லாருக்கும் படிக்க வேண்டிய நிருபத்துல அவர் ஏன் இதை எழுதி வைக்கணும், யோசிச்சு பாருங்களேன். ஏன் தனியா எழுதி வைக்க முடியாது, பல காரணங்கள், பெரிய ஞானம் அதுல இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப அவசியம், பாஸ்டர்களுக்கு எவ்வளவு அவசியமோ உங்க எல்லாருக்கும் அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா சில காரணங்களை நான் சொல்றேன். முதலாவது காரணம், இந்த உலகத்திலேயே கோடிக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு, நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிற மக்களே நரகத்துக்கு போறதுக்கு ஒரே காரணம் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, ஆட்டு தோலை போத்திட்டு இருக்கிற ஓனாய் பின்னாடி அவங்க இருக்கிறதுனால தான். ஒரு தவறான பாஸ்டர்ஸ் கூட அவங்க இருக்கிறதுனால தான் அவங்க நரகத்துக்கே போக போறாங்க. கள்ள தீர்க்கதரிசி குறித்து எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு பேதுருவோ பவுலோ இயேசுவோ திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறாங்க. போவாதீங்க, அவங்க பரலோகம் கூட்டு போறேன்னு விசால பாதையில கூட்டு போய் நரகத்துல தான் இறக்கி விடுவாங்க, போவாதீங்க. ஆண்டவர் சில ஆத்மாக்களுக்கு, தன் வார்த்தைக்கு பயப்படாத ஆத்மாக்களுக்கு அடம் பிடிச்ச ஆத்மா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா, ஒரு தவறான பாஸ்டர். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை தண்டிக்கணும்னா இதை விட ஒரு தண்டனை கொடுக்கவே முடியாது. ஒரு தப்பான பாஸ்டரை காண்டி நம்ம கொடுத்துட்டார்னா சபிக்கப்பட்டவர்கள் தான் நாம. ஏன்னா அதை விட பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா அப்படி நான் செய்வேன்னு கூட தண்டிச்சேன் இந்த ஜனங்களைன்னு சொல்றார். ஏன் அந்த தீர்க்கதரிசிகள் பொய்ங்களா வந்து சொல்றாங்க, அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா கேட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க இதயத்தின் விருப்பத்துக்கே செவிதினம் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு விருப்பமான பாஸ்டர்ஸே நான் கொடுக்கறேன். அவங்கள மேய்க்கிறவங்க இல்ல, அவங்கள போஷிக்கிறவங்க இல்ல, அவங்களையே மேய்த்து சாப்பிடுறவங்கள நான் கொடுக்கறேன் அப்படின்றாரு. ஆகவே இது ஏன் எல்லாருக்கும் எழுதியிருக்கு, முதலாவது காரணம் இத பார்த்து தேவனுடைய மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும், தங்களுக்கு இயேசு கிறிஸ்து, உயிர் தெளிந்த கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த உண்மையான பாஸ்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், உண்மையாவே இயேசு கிறிஸ்து, உயிர் தெளிந்த கிறிஸ்து எனக்கு கொடுத்த பாஸ்டர்ஸ் அவர் கொடுக்கிறார்னு போட்டிருக்கு இல்லைங்களா, ரொம்ப ப்ரெஷியஸ் ப்ராமிஸ். படிங்களா ஒரு வசனம், எரேமியா 3:15, இன்னொருத்தர் எபேசியர் 4:11. தேவன் தன்னுடைய ஜனங்கள் மேல இருக்கிற அன்பை எப்படி காட்டுறாரா, அவங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுத்து காட்டுற ஒரு அன்பா. எரேமியா 3:15, எபேசியர் 4:11.
உங்களுக்கு
என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அப்புறம்
அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள்.
அறிவோடு புத்தியோடு உங்களை மேய்ப்பார்கள். பாருங்களேன் என்னுடைய அது அன்போடு சொல்றார், ஒரு ப்ராமிஸ் இல்லைங்களா, அவங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்ற ஒரு வாக்கு தத்துவம். எபேசியர் 1:11, அதே ஒரு பேரலல் வர்ஸ் புதிய ஏற்பாடுல, 4:11.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவராக கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனால் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தம் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியிலிருந்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்.
பாருங்களேன், ஏசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் கிஃப்டா, சபை பரிபூர்ண அடையறதுக்கு வளர்றதுக்கு ஏசு கிறிஸ்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாருன்னு அந்த மக்கள் எப்படி இங்க தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு கள்ள தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து கிஃப்டா கொடுத்திருக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த மக்கள்? அதனாலதான் இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, இத பார்த்து தெளிவாக அந்த மக்கள் பனியன் சொன்ன மாதிரி கூர்ந்து இவரை பாத்துக்க, இவரை காண்டி தப்பான அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன்னு எச்சரித்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இந்த வசனத்தை நீங்க பாத்துக்கணும். ஏன், ஏசு கிறிஸ்து மெய்யாக கொடுத்திருக்கிற ஒரு பாஸ்டரா இவரு, அது கொடுத்திருக்கிறதுக்கு அடையாளங்கள் இங்க போட்டிருக்கு, அவர் தான் ஏற்படுத்தினதுன்றதுக்கு அடையாளங்கள் இதை போட்டிருக்கு. இதை பார்த்து அதுக்கு ஏற்றா போல் பயபக்தியோடு நம்ம நடக்கணும். ஏன், அப்படி இல்லைன்னா ஏசு கிறிஸ்து கொடுத்த அவர் நியமித்த பாஸ்டரை நம்ம எதிர்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், அதுக்கு தான் அங்க போட்டிருக்கு. இந்த இந்த வசனத்துக்கு ஏற்றபடி இல்லாத பாஸ்டர்களை நம்ம பாஸ்டர்களா மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களை நிராகரிக்கணும் நம்ம. சரி, முதலாவது அதுக்காக போட்டிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பாஸ்டருடைய வேலை என்ன, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. நான் இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஒன்னு நினைச்சுக்கிட்டு பைபிள் ஒன்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒழுங்கா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், அதான் பெரிய பிரச்சனையா போறது. மக்களே ஒன்னு எதிர்பார்க்குது, பாஸ்டர் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், சோசியல் சர்வீஸ் செய்யணும், இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு. அப்படி இல்ல, பாஸ்டர் என்ன செய்யணும்னு நானும் ஒரே புக்கத்தான் பார்க்கணும், நீங்களும் ஒரே புக்கத்தான் பார்க்கணும். இங்க என்ன போட்டிருக்கோ அதைத்தான் நான் செய்வேன், அதுக்குதான் எங்க வேற வேலையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதைத்தான் நான் செய்யணும், நீங்களும் அதைத்தான், இங்க போட்டிருக்கிறதான் அவர் செய்யணும். பாருங்களேன், அப்பத்தான் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒத்துழைக்க முடியும். இல்லனா நீங்களா ஒன்னு நினைச்சுக்கிட்டு நானா ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பாஸ்டருடைய வேலைனா என்ன, அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம் என்ன அந்த வேலைன்னு, அதை பாத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொதுவா ஒரு இதா போட்டிருக்கு. மூணாவது காரணம், பாஸ்டரா ஆகணும்னு விரும்புறவங்க சர்ச்ல இல்லைங்களா, பாஸ்டரா ஆகணும்னு விரும்புறவங்க அவங்களுடைய பணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திமோத்தியில பவுல் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேலையை பத்தி சொல்லவே இல்லைங்க. பவுலெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயத்தை பத்தி தான் பேசியிருக்காரு, தவிர அவங்க என்ன வேலை செய்யணும்ன்றது பேதுரு மட்டும்தான் இங்க சொல்றாரு. பாருங்களேன், அது ஒரு வார்த்தையில அடக்கிறார், அது எந்த மனநிலையில செய்யணும்னு. ஆகவே பாஸ்டர் ஆகணும்னு இருக்கக்கூடியவங்க இதுதான் அவங்களுடைய வேலை, இதுதான் இந்த வேலையத்தான் அவங்க கொடுக்கணும், அதுதான் அங்க போட்டிருக்கு. நாலாவதாக, ஒரு சபையாக பாஸ்டரா இருக்கக்கூடியவங்களுக்கு இத பார்த்து இந்த பணியை பார்த்து அதுக்காக ஜெபித்து ஒத்துழைச்சு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க போட்டேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. சபையா இருக்கிற நம்மளுடைய கடமை என்ன, இதுக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணணும், இதுக்காக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த வேலையை அவங்க செய்யும்படிக்கு இந்த கட்டளை பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 5:12
நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி
பாருங்களா, அவங்களை அன்பா எண்ணிக்கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண. 25 படிங்களா, அதே அதிகாரத்துல,
சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரர் எல்லாரையும் பரிசுத்தம் முத்தத்தோடைய வாழ்த்துங்கள்.
பாருங்களா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணும். அவங்களுக்காக சப மக்கள் ஏன் இது போட்டிருக்கு, அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய வேலையில சப்போர்ட் பண்ணணும். இன்னும் எபிரேயர் நம்ம படிச்சோம், உங்க ஆத்மாக்களுக்கு அவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா பொறுப்பா அந்த பாரம் அவங்க மேல இருக்கிறதுனால அவங்களுடைய வேலையை அவங்க சந்தோஷமா செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒத்துழைங்க, கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனா போட்டிருக்கு. ஆகவே இது நமக்கு எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவங்க வேலை என்னன்றது அதை நம்ம சரியா எதிர்பார்க்கறதுக்கு. ஆகவே நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ், டிவியில பேசணும், அங்க பேசணும், ஊரெல்லாம் போகணும். போன வாட்டி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சு, சில பேர் நான் அனுப்பிச்சேன். ஒருத்தர் வந்து 50 ஆளுங்க இருந்தா நான் பேச மாட்டேன், என தேசங்கள்லாம் எனக்காக காத்து, பாஸ்டர் தான், தேசங்கள்லாம் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது, 50 ஆளுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என் மேல அபிஷேகம் வரல, ஊரெல்லாம் எனக்காக, நான் இன்னுமே ரொம்ப ரேர் கமாடிட்டி, என்ன நீங்க பார்க்க கூட முடியாது, ரொம்ப கஷ்டம் என்ன பாக்குறது அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் ஊர்ல இருக்கு. அதனால பாஸ்டர்ஸ் உடைய வேலை என்ன, அதுக்கு நம்ம ஒத்துழைச்சு அந்த சப்போர்ட் பண்றதுக்காகத்தான் நமக்கு இது எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் அவங்களுடைய கட்டளை, அவங்களுக்கு கொடுக்கப்படுற கட்டளை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை. ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம்.